கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இதுபோலே நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். எல்லோருமாய் திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். ஒரு சம்பவத்தை இது நாளிலே நாம் சுருக்கமாய் பார்க்க போறோம். மத்தேயு, தி கோஸ்பல் ஆஃப் மத்தேயு சாப்டர் 40, அதில் எடுத்துக்கோங்க. நான் வாசிப்போம். இருபத்தி ரெண்டுல இருந்து 33 வரை படி.
இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள்
எல்லாரும் கவனிங்க ப்ளீஸ், ஓபன் யுவர் பைபிள், ஓபன் யுவர் ஹார்ட் ஆல்சோ, பே யுவர் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட், புட் யுவர் ஐஸ் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தில் நம்முடைய கண்கள் தரித்து நிற்கட்டும். பொதுவாக நம்முடைய கண்கள் இடத்துல நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அங்கே இங்கும் பார்க்க பார்க்க. நம்முடைய கண்களை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியும், யூ ஷுட் பி நோ டு கண்ட்ரோல் யுவர் ஐஸ். ப்ளீஸ் வாசி.
இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாயிருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள்.
யார் அவரை பணிந்து கொண்டார்களாம்? படகுல இருந்த சீஷர். இந்த அற்புத காட்சிக்கு பிற்பாடுதான் அவரோடு இருந்த சீஷர்கள், நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லி விழுந்து பணிந்திருக்கிறார். They worship him as their Lord. After a miracle, our God is a God of miracle. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர். சோ கடலின் மேல் நடந்த இந்த அற்புத காட்சியை பார்த்த பின்புதான் அவரோடு இருந்த சீஷர்களும், மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்ததிலே ஞானம் இருந்தது. ஒரு வித்தக்காரனை போல அவர் அற்புதங்களை செய்யவில்லை. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு தேவைகள் இருந்தது. எனக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி அவர் ஷோ காட்டல். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு முன்பு அவர் அதிகமான இடங்களிலே மனதுருகினார் என்று எழுதப்படும். He moved with compassion. Our God is a God of compassion. மனதுருகி அவர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து கடல் அலைமேல் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். கடல் அலைமேல் நடந்த கர்த்தர் இயேசு. இதுவரை வேறு எவரும் அப்படி செய்ததாக நான் கேள்விப்படையில்லை. இயேசு கிறிஸ்து கடல் அலைமேல் நடந்து ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்னை கவனி, இதுக்குள்ள இருந்து சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சில சத்தியங்கள். கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் மட்டுமல்ல, நாம் கை கொள்ள வேண்டியதுமான சில முக்கியமான சத்தியங்களை நாம் கவனிக்க போறோம். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய விமர்சனங்களுக்கு அல்ல, அல்லது தேவன் நமக்கு கொடுத்த சத்தியங்கள் நம்முடைய சொந்த அபிப்பிராயங்களுக்கு அல்ல. தேவன் நமக்கு கொடுத்த தேவ வார்த்தைகள் நாம் வாழுவதற்காக, நாம் கை கொண்டு ஜீவிப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அடிக்கடி நான் சொல்றது காரியம் உண்டு, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை முதலாவது நாம் சிந்திக்கணும், பிற்பாடு உள்ளே ஏற்றுக்கொள்ளணும். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது உள்ளே ஏற்றுக்கொள்ளணும், பிற்பாடு சிந்திக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை பார்த்த ஆடுகள் என்று சொன்னார். நூறாவது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவர் நம்மை மேய்க்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராக இருக்கும் வரைக்கும் நாம் தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆடுகள் என்ன செய்யுமா? நல்லா சாப்பிடும். எங்க புல் இருக்குதோ அங்க மேய். ஆனா புல்லத்தான் சாப்பிடும், கல்ல சாப்பிட. எங்கேயாவது ஆடுகள் கல்ல சாப்பிடுறத பார்த்திருக்கீங்களோ? அது புல்லத்தான் சாப்பிடும். நல்லா சாப்பிட்டு 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 போய் வசதியா இடத்துல படுத்துற, படுத்திருந்து என்ன செய்யும்? தின்றதை எல்லாம் திரும்ப தின்னும். ஆனா ஒளிய கக்காது. இந்த நாய் இருக்குது, எல்லா மிருகத்திலும் பார்க்க இந்த நாயில் ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன தெரியுமா? தான் கக்கினதை சொல்லுங்க திரும்ப தின்னும். இதான் பைபிள் தான் நமக்கு சொல்லுது. வேற எங்க நாம் இதெல்லாம் மகசீன்ல படிச்சிருப்பதில்ல, பைபிள் சேஸ், வேதம் நமக்கு சொல்லு. கக்கினதை தின்னும், அது நாய். இயேசு கிறிஸ்து நாய்களுக்கு மெய்ப்பன் அல்ல, ஆடுகளுக்கு தான் மெய்ப்பனாக இருக்கு. நான் சொல்றத காது உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளு. சோத்ர ஆண்டவர். சோ நல்லா திண்டு போ, இடத்துல கிடந்து திண்டதை திரும்ப அசை போட்டுட்டே இருக்கும். நாம் ஆடுகள் இல்லையா? ஆண்டவருடைய ஆடுகள். நாம் வெள்ளாடுகள் இல்லை, நாம் செம்மறி ஆடு. நாம் இடப்பக்கத்தில் நிற்கிற ஆடுகளாக அல்ல, அவர் வலப்பக்கத்தில் நிற்கிற ஆடுகளாக இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. சோ தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது உள்ள ஏற்றுக்கொள், பிற்பாடு சிந்தி. That is the way that you can reach out God. ஆனா உலகத்தின் காரியங்களை முதலாவது நீ சிந்தி, இது உனக்கு சரியா அல்லது பிழையா, இது நல்லதா கெட்டதா என்பதை முதலாவது நீ சிந்தித்து பிற்பாடு உள்ளே ஏற்றுக்கொள். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது உள்ளே ஏற்றுக்கொள், பிற்பாடு அதை அசை போடு, பிற்பாடு அதை சிந்தி. மரியாள் தேவதூதனால் அவளுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் கேட்டாள். பட அவளை குறித்து சொல்லப்பட்டது, தேவதூதனால் அவளுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் தன் இருதயத்தில் நிறுத்தி அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். முதலாவது கேட்டாள், கேட்டவுடனே தூதன் போய்விட்டான். ஆனா தூதன் போன பிற்பாடு அவளோ உட்கார்ந்து தேவதூதனால் தனக்கு தேவனால் சொல்லப்பட்ட சங்கதிகளை, தேவ வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். நமக்கும் அப்படியான ஒரு ஆவி வேணும், நமக்கும் அப்படியான ஒரு பக்குவம் வேணும், நமக்கும் அப்படியான ஒரு விருப்பம் வேணும், தேவனுடைய கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை உட்கார்ந்து சிந்திக்கிற, திரும்ப அசை போடுகிற, திரும்ப சிந்தித்து சீதூக்கி பார்த்து அதற்கு ஒப்பு கொடுக்கிற, அதை கை கொள்ளுகிற ஆவி உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போகட்டும், நான் இப்படி போற, நம்ம டோபிக்குள்ள போக மாட்டோம். சோ நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களை அனுப்பிவிட்ட பிற்பாடு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது தனித்திருந்திருக்கிறார். இயேசு எப்போதுமே சீசகோடு இருந்தார் என்பது இல்லை, சிற்சில நேரங்களிலே அவர் தனிமையாயும் இருந்திருக்கிறார். ஆனா தனிமையா இருந்தார் எதற்காக? தன் பிதாவோடு பேசுவதற்காக,
தேவனோடு உறவாடுவதற்காக தனிமையை தேடினார்.
தனிமையிலும் தன் பிதாவோடு உறவாடினார். வழிகளை கற்றறிந்தார், சித்தத்தை தெரிந்து கொண்டார், அதை நிறைவேற்றி முடித்தார். அவர் தனித்திருந்து ஜபம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். என்ன கவனி, I tell you people with a frank heart, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் இந்த அனுபவம் வேண்டும். தனித்து இருந்து தேவனோடு உறவாடுகிற இந்த அனுபவம் இல்லாதவர்கள் சீக்கிரத்திலே அவர்கள் தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தனித்து தேவனோடு நேரம் செலவழிக்காத படியால் சிற்சிலர் அங்காங்கே தங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. அவர்கள் இப்பொழுதும் தேவனை நம்புகிறார்கள், ஆனால் தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற உறவு உடைந்து போன நிலையில இருக்கிறது. அவர்கள் தேவனை நம்புகிறார்கள், ஆனால் தேவனோடு இருக்கிற அந்த அந்நியோன்யம், அந்த ஐக்கியம் கெட்டு போய் கிடக்கிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறது. இதை செப்பு நடுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும். இதை செப்பு நடுவதற்கு தேவையான வார்த்தைகள் தேவை. அப்பொழுதுதான் நமக்குள்ளே மறுமலர்ச்சி உண்டாகும். அப்பொழுதுதான் நமக்குள்ளே மாற்றம் உண்டாகும். கெட்டு போன ஆத்மாவுக்கு ஒரே ஒரு மருந்து தேவனுடைய வார்த்தை தான். வாரு எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணார். பிதாவோடு உறவாடியிருக்கிறார். மனு தியாகங்கள் செலவழித்திருக்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த அனுபவம் வேண்டும். தனித்து தேவனோடு அமர்ந்து நம்முடைய ஆவியை அமரப்பண்ணி அமர்ந்து தேவனோடு உறவாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற இந்த அனுபவம் இல்லாதவர்கள் சீக்கிரத்தில் அவர்கள் சோர்ந்து போவார். அவருடைய ஆவி அணைந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்க ஒவ்வொருவரும் நான் எழுப்பேன், எத்தனை பேர் நீங்க தனித்து தேவனோடு உறவாடுறீங்க? எத்தனை பேர் நீங்க தனி ஜெபம் செய்கிறீர்கள்? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குது என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே வந்திருந்து இந்த கேள்வியை கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் தனித்து ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். ஐயா, ஜெபிக்கிறவன் தான் ஜெயிப்பான், ஜெபிக்கிறவன் தான் பிசாசை தோற்கடிப்பான், ஜெபிக்கிறவனுக்கு தான் பாவத்தின் மேலே வெற்றி. வெளிப்படுத்த விஷயத்தை நாம் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ வேணும். பேதுரு சொல்லுகிறாரு, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கு. ஒருவன் இன்னும் இன்னும் அடுத்தபடி சொல்ல, ஒருபடி மேலே போய் பைபிள் சொல்லுது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாயிருக்கிறான். ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையாயிருக்கிறான். இன்றைக்கும் அதிலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. ஏன் நாம் தனித்து தேவனோடு உறவாடுறதில்லை? நம்முடைய குறை நிறைகளை தேவனுக்கு சொல்லி ஆண்டவரிடத்தில் இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நேரம் செலவழிக்கிறதில்லை. நம்முடைய ஆத்மாவுடைய இருக்கிற பின்மாற்றத்தை உணர்ந்து தேவனோடு தனித்து உறவாட இன்னும் நமக்கு விருப்பம் இல்லையே. நான் யோசித்து பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே இந்த உலகத்திலே உன்னை போல என்னை போல வாழ்ந்த நேரங்களில் நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு அவர் இடங்கள் தேடியிருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு நேரங்களை ஆயத்தப்படுத்தி ஒதுக்கி இருக்கிறார். நான் உனக்கு கேட்கிறேன், அவரை போல அலுவலக நிறைந்த ஒருவரை நீங்க சொல்லுங்க, அவரை போல விசியான ஒரு ஆளை நீங்க சொல்லுங்க. ஆனாலும் இயேசு ஜெபிக்கிறதுக்கு இடங்களை தேடியிருக்கிறாரே. பாருங்க, மலைகளிலே உட்கார்ந்து ஜபித்திருக்கிறார், வனாந்தரங்களிலே போய் தனித்து ஜபித்திருக்கிறார், கடற்கரைகளிலே உட்கார்ந்து மன்றாடி இருக்கிறார். தேவ ஜனமே, நீ எதை தேடுகிறாய்?
இன்று வரைக்கும் நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிட்டுதே, உனக்கு எத்தனையோ வருஷங்களை ஆண்டவர் கிருபையாய் அள்ளி வழங்கி இருக்கிறாரு, நல்ல சுபபலங்களை தந்திருக்கிறாரு, வாழ்விலே நன்மைகளை தந்திருக்கிறாரு. ஆனாலும் உன் இதயம் இன்று வரைக்கும் தேவனோடு உறவாடுவதற்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடி நேரத்தை ஒதுக்கி நீ தனித்து தேவனோடு உறவாடுற அனுபவம் உனக்கு உண்டோ? என்னத்துக்கெல்லாமோ நாம் நேரத்தை ஒதுக்குறோம், என்னவெல்லாமத்தையோ நாம் தேடி போகிறோம், நாடுகிறோம், தேடுகிறோம், இன்னும் சொல்ல போனா அலைகிறோம். ஆனால் இயேசுவை போல தேவனோடு தனித்து உறவாட ஒரு இடத்தை நீ தேடி ஓடி உட்கார்ந்து உன் ஆவி அவரை பண்ணி, பிதாவே உன் சித்தம் என்னப்பா, என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்குதா, என் ஜீவியம் உமக்கு ஏற்றதாக இருக்குதா, ஆனவர் நான் எங்க திருந்தனும், எங்க சரிப்படணும், என்னை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர், என்னை குறித்து நான் வைத்திருக்க நினைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை குறித்து என்னோடு இருக்கிறவர்கள் வைத்திருக்க நினைப்புகள் மறுபக்கம் இருக்கட்டும், என்னை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர், எனக்கு அது வேணுமப்பா, எனக்கு அது வேணும், என்னை குறித்து நீர் என்ன நினைக்கிற என்று என்றாவது நாம் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் முகத்தை தேடினதுண்டா? இதோ 2007 அஸ்தமனமாகிறது. கருமானவர்களே, தனித்து ஜெபிக்கிற பழக்கத்தை கைகொள்ளுங்க. உடைய ஜெப ஜீவியம் தான் உங்க தலைகளை உயர்த்தும். இதை உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் தீராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் என்பேன். ஜெபம் பண்ணு, சொந்த போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் ஒரு உவமையே சொல்லி வைத்திருக்கிறார். அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார், ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றும் தந்திருக்கிறார். அவர் நமக்கு போதித்தார், அவர் நமக்கு செய்து காட்டினார், அதை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டு தந்தும் இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை நாம் பார்க்கிறோம், அவர்கள் செபிக்கிறவர்களாக இருந்தார். யோவானுடைய முழங்கால்கள், ஐ மீன் யாக்கோபுடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் கால்களை போல இருந்ததான் என் ஒரு கேட்ட பட்ட ஞாபகம் இருக்கு. எப்போதும் அவர் முழங்காலே நின்று ஆண்டவரத்தில் மண்டாடுவார். அதனால் அவருடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் கால்களை போல இருந்ததான். இன்றைக்கு சிலருக்கு அங்கலாய்ப்பு, நெடுக முழங்கால நின்றால் என் முழங்கால்கள் என்னவா, ஐயோ பரவல் அலங்கோலமாயிடும். முழங்கால்கள் அழகாக இருந்து என்ன ஆண்டவர் பார்வையில் அலங்கோலமா இருந்து, உன் பாதங்கள் அழகாக இருந்து என்ன தேவனுக்கு முன்பாக அலங்கோலமா இருந்து, வர்ணங்களை தீட்டி இப்பதான் நான் பார்க்கிற நகங்கள் எல்லாம் ஒட்டுறாங்க. இதுக்கு ஸ்டூடியோவே வச்சிருக்காங்க, ஒட்டதா நகத்தை விதவிதமாக கலர். நீங்க பூசுங்க, நான் உங்களை அதில் தலையிட விரும்பல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய பாதங்களை அழகுபடுத்த விரும்புறோம். ஆனா தேவ பார்வையில் எப்படி இருக்கு தெரியுமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு, ஒரு அலலியா சொல்லுங்க. உன் பாதம் தேவ பார்வையில் அழகாக இருக்குது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும், ஒவ்வொருவரும் தனித்து தேவனோடு உறவாடுற அனுபவம் வேண்டும். இந்த அனுபவம் இல்லாவிட்டால் நாம் தேவனோடு நடக்க முடியாது. இந்த அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. இந்த அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியாது. தேவனோடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனித்து உறவாட வேண்டும், தனித்து நேரம் செலவழிக்க வேண்டும், தனித்து தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். You need that kind of experience in your life. அவரோ தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறின. இயேசு மலை மேல இருக்கிறார். அங்கே இன்னொரு காட்சி என்ன, அவரோடு இருந்த சீஷர்கள் படகுல போறார். எதிர்காற்றா இருந்தபடியா அல்லது காற்று பலமா இருந்தபடியா, எதிர்காற்றினால் படகு அலைவுபடத் தொடங்கிட்டு,
இவர்கள் போக வேண்டிய டைரக்ஷனுக்கு போய் சேர முடியாதபடி காற்று அவர்களை தடை செய்தது. டைரக்ஷனை திருப்புவது இயற்கை. கடல் அலைகள் சீறுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. ஆகவே இவர்கள் போக வேண்டிய பக்கம் போக முடியல. எதிர்காற்று அவர்களை தடுத்து மறுபக்கமாக கொண்டு போகிறது. இது மட்டுமல்ல, இவர்கள் அந்த பயங்கரமான கடலிலே காற்றின் மத்தியிலே போராட வேண்டி ஏற்பட்டது. எனக்கு கவனிங்க, இந்த நேரத்தில் தான் சீசர்களுக்கு மரண பயம் வருகிறது. இயேசுவின் நம்மோடையிலேயே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றினோம். அவர் நம்மை அனுப்பினார். இப்பொழுதோ இரவு நேரம், எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது. கடலில் வெளிச்சம் இல்லை, லைட் இல்லை, எங்கும் ஒரே இருள். காரிருள், ஒரே இருள். காற்று பலமாக வீசுகிறது, கடல் வேகமாக கொந்தளிக்கிறது. படகு அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, மடிந்து போகிற நிலை. சீசர்கள் இந்த வேளையில் அவர்களுக்கு மரண பயம் வந்தது. ஐயோ, இயேசுவையும் காணவில்லையே, அவரை நம்பி வந்தோமே, இன்றைக்கு மடிந்து போகிற இந்த கடலிலே நாங்கள் இந்த இரவு நேரத்தில் மடிந்து போகிற நிலைமையில இருக்கிறோம் என்று அங்கலாய்க்கிற நேரத்தில் பார்த்தால் திடீரென்று ஒரு வெளிச்சம், அதிலே ஒருவர் நடந்து வருகிறார். இந்த அற்புத காட்சியை பன்னிருவரும் படகில் இருந்து பார்க்கிறார்கள். பார்க்கிறார்கள், ஒவ்வொருடைய கண்களும் அகலம் விரிகிறது. இதோ ஒரு வெளிச்சம், யார் இந்த நபர்? கடல் அலைகள் மேலே கம்பீரமாக நடந்து வர்றாரே. இவர்கள் அவரை யாரென்று இனம் கண்டுகொள்ள முடியாததினால் ஆவேசம், ஐயோ ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள், பயந்தார்கள், குளறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவேசம் என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? பிசாஸ். ஐயோ பிசாசு, கடலை மேல் நடந்து வருதப்பா, எங்கும் இருளா இருக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. இந்த வழியில பார்த்தா பிசாசும் வருகுது, கடல் மேல நடந்து வருது. அது நம்மை தேடி அல்லவோ வருகுது, நம்மை நம்ம பார்த்து அல்லவோ வருகுது. ஐயோ பயம், அலறினார், பயந்தார். நான் என்ன யோசிக்க தெரியுமா? பிசாசு கடல் மேல் நடக்கும் என்று விசுவாசித்த சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கடல் மேல் நடக்க முடியும் என்று விசுவாசிக்க முடியாமல் போயிருக்கு பாருங்க. ஹலோ, பிசாசு கடல் மேல் நடக்குது என்று விசுவாசி கலங்கி குளறான். ஆனா நடந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அவ பிசாசுக்கு கடல் மேல் நடக்கிறதுக்கு வல்லம் இருக்கு விசுவாசித்த இந்த சீடர்களுக்கு, ஐயா இயேசு கிறிஸ்து கடல் மேல நடக்க முடியும் என்பதை விசுவாசிக்க முடியாமல் போயிட்டுது. சிற்சில வேளையில நாமும் கவனிய, நம்ம ஆண்டவரை விட பிசாச பெருசுபடுத்தி தெரியுமா? விழுவீர்கள். நாம் ஆண்டவரை நம்புறோம். இது மட்டுமல்ல, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் இயேசுடைய சீஷர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், நாமும் இயேசுவோடு வாழ்கிறவர்கள். சிற்சில நேரங்களிலே நாமும் நம்ம ஆண்டவரை விட இயேசு கிறிஸ்துவை விட பிசாசை பரிதுபடுத்தி விடுகிறோம். சிற்சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட நம்முடைய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி விடுகிறோம். சிற்சில நேரங்களிலே நம்ம ஆண்டவரை விட நம்முடைய வியாதிகளை பெரிதுபடுத்தி விடுகிறோம். சிற்சில நேரங்களிலே நம்ம ஆண்டவரை விட நம்முடைய வாழ்க்கையில அடிக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகளை நாம் பெரிதுபடுத்தி விடுகிறபடியால் தேவக்கரம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஐயோ ஆவேசம், அலறினார்கள். யாரு? சீசர்கள். இரவின் நாலாம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். அந்த அற்புத காட்சி. இரவு நாலாம் ஜாமம் என்றால் நம்முடைய நேரத்தின்படி ஏழு மணி, அதிகாலை மூன்று மணிக்கும் ஆறு மணிக்கும் இடையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஏழு மணி இயேசு நடந்து வருகிறார். வருகிறவர் யார் என்பது ஐடென்டிஃபை இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துதான் என்பதை அவர்களை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆகவே பயந்தார். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான். ஹலோ, தலையா சொல்லுங்க, பயப்படாதிருங்க, அது நான் தான். தத்தீகமாக ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. நம்மளும் சிலர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை பார்க்கணும், நம்ம பிரச்சனையை பெரிதப்படுத்திட்டோம். பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், இட்ஸ் ட்ரூ, பட் இட் இஸ் நாட் ட்ரூத். பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியிலே தான் தேவகரம் வெளிப்படும் என்பதை நீ ஏன் விசுவாசிக்க கூடாது? ஐயா, அக்னி சுவாலை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். அதுக்குள்ள போடாமலேயே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்க முடியும். ஆனால் தேவகரம் அப்படி செய்யலை. அந்த நாலு பேரும் அதற்குள்ளே போடப்பட்டார்கள். போடப்படும் வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யல. ஆனா போட்ட பிற்பாடுதான் அற்புதம் விளங்கிட்டு. என்ன, நாலாம் ஆள் உலாவுறதுக்கு ஏற்ற இடம் அக்னி சூடுதான் பாரு. அல்லேலூயா. அது நாலாம் ஆள் தேவனு குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார். ஐயா, அக்னி சூளைக்குள்ளதான் நாலாம் ஆள் உலாவினார். அதற்கு முன்பு அவர்களோடு உலாவ இல்லை, அந்த சூளைக்குள்ளதான் அவர் உலாவினார். அவங்களை அக்னி சூளைக்குள்ள போடாமலேயே தேவகரம் பாதுகாத்திருக்க முடியும். ஆனால் நடந்தது என்ன, சூளைக்குள்ள ஏழு மடங்கு சூடாக்கி போடப்படும். தூக்கி கொண்டு போனவர்களையே சுட்டரித்து விட்டது. அந்த பராக்கிரமசாலிகள் கட்டுண்டவர்களாய் இந்த மூன்று தேவ மனிதர்களை சுமந்து கொண்டு போறார்கள். பராக்கிரமசாலிகள் கொண்டே போட்டவர்கள் எல்லாம் அக்னி சுட்டரித்து போயிட்டது ஐயா. ஆனால் போடப்பட்டவர்களோ உயிரோடு உலாவினார்கள். பாருங்க, அங்கேதான் தேவகரம் வெளிப்பட்டது. எனக்கு அருமையான விசுவாசியே, நமக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்படி நாம் போன முறை பார்த்தோம். நமக்கு தான் பாடுகள் ஐயா, நமக்கு தான் வேதனைகள். ஏன் தெரியுமா? நம்முடைய உத்தமத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை குலைப்பதற்கு, நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவை உடைப்பதற்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நம்முடைய தேவன் அறியாமல் அவர் அனுமதிக்காமல் என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியமும் சம்பவிக்கவே மாட்டாது. ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள், உங்கள் தலையில் இருக்கிற மை கூட எண்ணப்பட்டிருக்கும். ரெண்டு காசுக்கு ஐந்து அடங்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அதில் ஒன்றாக உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கீங்களா? சொல்லுங்களேன் ஐயா, குருவிகளை குறித்தும் பறவைகளை குறித்துமா ஆண்டவர் கவலைப்படுகிறார்? நோ, உன்னை வெண்ணையும் குறித்துதான் அவர் கரிசனை, உன்னை வெண்ணையும் குறித்துதான் அவர் கவலை எல்லாம். அவர் உங்களை விசாரிக்கிறார் இருக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடு. உனக்கு ஒரு தேவன் உண்டு, உன்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. உன் கவலைகளை, உன் துக்கங்களை, உன் பிரச்சனைகளை, உன் குழப்பங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அது நீ ஆராதிக்கிற தேவன். He will never change. Yesterday, today, and ever and forever. We have an unchangeable God. கடல் கொந்தளித்தது உண்மைதான், காற்று பலமாய் அடித்ததும் உண்மைதான். இரவு நேரம் ஒளிச்சமே இல்லை, படகு அவிழ்ந்து போறது சூழ்நிலை. இத்தனைக்கும் அதில் இருந்து அநேகர் மீன் பிடிக்கிறவர்கள், கடலிலே இரவிலே மீன் பிடித்த அனுபவம் உள்ளவர்கள் தான். ஆனாலும் மரண பயம், திகில், அத்தனைக்கும் போதாமல் வருகிறது ஆவேசம், பிசாசுன்னு சொல்லி அலறல். எனக்கு அறிமானவர்களே, தேவகரம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையும் என்னையும் பாதுகாக்க அவருடைய பலத்த கரம் போதுமானதான் இருக்கிறது. சொல்லுங்க, போட்டு
சோ இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கிறிஸ்து கடல் அலைமேல் நடந்து வர்றார். அந்த அற்புத காட்சியை நான் கற்பனை செய்து பார்த்தேன். கடல் அலை ஏறி இறங்கிட்டே இருக்கும், கொந்தளிச்சுட்டே இருக்கும். ஆனா அதுல நடந்து வந்திருக்காரு பாருங்க, கிரேட். எப்படி இருக்கும் அது இறங்கும் நேரத்தில் எப்படி இருக்கும் அந்த அற்புத காட்சி? கடலையும் காற்றையும் உருவாக்கின தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் வார்த்தைக்கு அனைத்தும் அடிபணிந்தது பாருங்க. ஆனா மனுஷன் மாத்திரம்தான் எதிர்த்து நின்றார். இரவு நாலாம் ஜாமத்திலே இயேசு நடந்து வாரார். என்ன கவனிங்க, நடந்து இயேசு வருவதை கண்டிப்பார்கள் பயந்தபோது ஆண்டவர் அவர்களோடு பேசி அவர்களை திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். அது நான் தான் என்று ஆண்டவர் சொன்ன போதுதான் அவர்கள் அமைதியானார். இதுக்குள்ள ஒரு காலம் எனக்கு என்ன தெரியுமா, இட்ஸ் லைக் எ டிராமா. இந்த 12 பேருக்குள்ளையும் இந்த பேதுரு கொஞ்சம் வித்தியாசமானவராக காணப்படுறார். வித்தியாசமான கேட்டகரி. இந்த 11 பேர், இந்த 12 பேர் மத்தியிலும் இந்த பேதுரு கேட்க ஒருவர் மாத்திரம்
அது நீரே ஆனால் நான் உங்கள் போல நடக்க வேண்டும். நான் யோசித்து பார்த்தேன், ஏய்யா படகுல 12 பேர் இருந்தார், ஒருத்தனுக்காவது இந்த விருப்பம் வரை படகுல 12 பேர் இருந்தாங்களே, நடந்து வரணும், உண்மை போல நானும் ஊழியம் செய்ய வேண்டும், உண்மை போல நானும் போதிக்க வேண்டும், உண்மை போல நானும் வாழ வேண்டும், உண்மை போல நானும் நடக்க வேண்டும். ஆண்டவரே அது நீங்களேயானால் நானும் உண்மை போல நடக்க. இந்த ஃபெய்த், இந்த விசுவாசம் அவன் ஒருவனுக்குள்ளதான் கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. அதான் பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாத விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சிலர் எனக்கு மலையிலும் விசுவாசம் இருக்கிறது போல காட்டிக் கொள்வார், சிலர் உங்களுக்குள்ள அதிக விசுவாசம் இருக்கிறது போல கடைந்து கொள்வார். நான் நினைக்கிறேன் இந்த 11 பேரும் அப்படிப்பட்ட கேட்டகரி தான். ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் கேட்ட, ஆண்டவரே அது நீரே ஆனால், அது நீரே ஆனால் நானும் உண்மை போல நடக்கணும். அதனுக்குள்ள இருக்க விசுவாசம் கிரியேட் பண்ணது பாருங்க, இயேசுவை நீர நானும் நடக்கணும், உம்மால என்ன நடக்க வைக்க முடியும், உம்மால அது கூடும். விசுவாசம் கிரியை செய்யணும். நமக்கு விசுவாசம் இருந்தால் போதாது, விசுவாசம் கிரியை செய்யணும். என்ன கவனிங்க, நமக்கு அன்பு இருந்தால் போதாது, அன்பு வெளிப்படணும். நமக்கு உள்ள இருக்கிறதை இருத்தி வச்சுக்கொண்டு செத்து போனால் அது சமாதி, அது சங்கமமாக இருக்கும். நமக்கு இரக்கம் இருக்குது, ஆனால் நாம் இரக்கம் உள்ளவன் இரக்கம் பாராட்டுவன், அது நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும் எழுதப்பட்டு. நமக்கு விசுவாசம் இருக்கிறதா, அதை நாம் கிரியில காண்பிக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த 11 பேரும் இருக்கிறாங்க, ஆண்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு வாராரு, இவன் கேட்கிறான் பேதுரு, ஆண்டவரே நீர் நானும் நடக்கணும். கடல் கொந்தளிக்குது, படகு அமிழ்ந்து போறது போல இருக்குது, இரவுதான், ஆனாலும் நீரே ஆனால் நானும் நடக்கணும். ஆண்டவரே உம்மால் என்னை நடக்க வைக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வியாதியை குணமாக்க உம்மாலே கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உம்மாலே கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் தேவைகளை சந்திக்க உம்மால முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் கிரியை செய்யும் பாருங்க. பிள்ளைங்களோட ஆமே சொல்லுங்க, நீரே ஆனால் நானும் நடக்கணும். என்ன கேளுங்க, இந்த வார்த்தையை கேட்ட இயேசு சும்மா இருந்தார். இந்த வார்த்தையை கேட்ட இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்ன தெரியுமா, கம். ஹலோ, கம், வா. என்ன கவனிங்க, இந்த வார்த்தையில தான் பேதுரு நடந்தான். என்ன கவனிங்க, இந்த வார்த்தையில தான் பேதுரு கால் வச்சிருக்கான். இந்த வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வெளிப்படாவிட்டால் அவன் காலை கடலில் வைத்திருக்கவே மாட்டான். ஒரே ஒரு வார்த்தை, கம் வா. இந்த வார்த்தையை நம்பின பேதுரு கொந்தளிச்சது கடல். 11 பேரும் படகில் அமர்ந்திருக்கிறாங்க பயந்தாங்கொழிகள் போல. ஆனா இந்த கம் வா என்ற அந்த வார்த்தையிலே நம்பிக்கை விசுவாசத்தை கட்டியெழுப்பின பேதுரு துணிகரமாக காலை வைக்கிறார். எதற்கு தெரியுமா? நடக்கிறவர்கள் யாராக இருக்க முடியும்? அதை கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வைத்தான் தைரியமா உங்களுக்கு தெரியுமா? அப்படி நடக்கிறதுக்கு காலை வைக்கிறதே ஒரு விசுவாசம். ஐயா, நீந்திரத்துக்கு காலை வைக்கிறதுக்கு சாத்தியம். ஆனால் நடக்கிறதுக்கு ஒருத்தர் காலை கடல்ல வைக்கிறதுக்கு ஒரு சைப்பு வேணும் தெரியுமா? இந்த விசுவாசம் பேதுருக்குள்ள மாத்திரம்தான் ஐயா இருந்தது, மற்ற 11 பேருக்குள்ளே இல்லே. ஆமா, இந்த விசுவாசத்தை கனம் பண்ணின ஆண்டவர் ஏன் சொன்னார்? ஐயா, என்னை போல நீயும் நடக்க முடியும். பேதுருவே, நான் நடந்து காட்டியிருக்கிறேன், நீ நடக்க முடியும். நான் உன்னை நடக்க வைக்க முடியும் என்பதை நீ நம்பினாய் அல்லவா? கம். அந்த வார்த்தையிலே தான் அவ காலை வச்சார். எனக்கு கவனிங்க, நான் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறேன். விசுவாசம் கேள்வியினால வரும் என்று பைபிள் தெளிவா சொல்லு. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 என்ன வருமா? விசுவாசம். ஆனால் இந்த விசுவாசம் எங்கே இருந்து கிரியேட் பண்ணணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில இருந்துதா. விளங்கினோட ஆமை சொல்லுங்க. இந்த வசனத்திற்கு அந்த வல்லமை இருக்குதுங்க. Because it is God's word. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடியால் தேவனை பற்றுகிற விசுவாசத்தை இது நமக்குள்ளே உண்டு பண்ணும். இதை நாம் கேட்க 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 ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செஞ்சுட்டே இருப்பார். பாருங்க, ஹல்லேலூயா. உலகனார் ஆமே சொல்லுங்க. சோ வா என்ற வார்த்தையிலே அவன் இறங்கினான், காலை வைத்தான். நமக்கும் தேவ வார்த்தையிலே, தேவ வார்த்தையின் அடிப்படையில தான் விசுவாசம் வளர வேண்டும், விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேணும். இப்ப என்ன கவனியம், இங்கதான் சிக்கல் இருக்கு. நான் முடிக்கிறேன், முடிக்க போறேன். அதுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு காரியம் சொல்ல, வா என்று சொன்ன போது காலை வைத்தான். ஒரு வீர் நிறைய போட்டான் பாரு. நான் கற்பனை ஒளி பார்த்து 11 பேரும் படகு முடிஞ்சு பாதுநீருகா நடக்கிறான். பாரு பாரு, பேதர் நடக்கிறான் பாரு. ஏசு நடந்தது போல அவன் நடக்கிறான் பாரு. ஒருத்தன் பார்த்து பார்த்து முழிச்சுறான் பாரு. நம்ம நடக்க முடியும், அவன் நடக்கிறான் பாட்டா, செய்யறான் பாட்டா. சாரி, இப்படி நான் சொல்றது பாக்கலாம். 12-11 பேர் முழிச்சு முழிச்சு பாக்கலாம். இப்ப பேதருக்கு என்ன? இருங்க, 11 பேரும் நான் நடக்கிறேன் பாருயா. ஹல்லேலூயா. அவரு கொஞ்சம் சரி, இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஏசு அதிக தூரத்தில் இல்லை, கிட்டத்தான் நின்றுருக்க. இறங்கினார், நடந்த அந்த நடையும் ரெண்டு விதமான காரியத்தை நமக்கு வெளிப்படுது. நன்றாக ஆரம்பித்து நன்றாக நடந்தவர், நன்றாக தொடங்கி நன்றாக நடந்தவர், விசுவாச நடை, வீறு நடை போட்டவர். என்ன கவனிங்க, விசுவாச நடை கடல் அலைகளையும் மிதித்து நடக்கும். பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு விசுவாச வீரன் பிரச்சனைகளுக்குள்ள அமிழ்ந்து போக மாட்டான், பிரச்சனைகளை மிதித்து நடப்பான். பாருங்க, இந்த சத்தியத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த 11 பேரும் இறங்கியிருந்த ஒருவேளை அமிழ்ந்து இருக்கலாம், ஆனா அவ்வளவு விசுவாசம் கிரியை செஞ்சது. ஆகவே கடல் அவனை தாழ்த்தவில்லை, கடல் அலைகள் அவனை அள்ளி கொண்டு போகவில்லை, கடல் அலைகளை மிதித்து வெற்றி நடை போட்டிருக்க, ஊர் நடை போட்டிருக்க. ஒரு விசுவாச வீரன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், அவன் பிரச்சனைகளை அமிழ்ந்து போக மாட்டான், பிரச்சனைகளை மிதித்து நடந்தார். இதுதான் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயம் கொள்ளுற வாழ்க்கை என்று சொல்லுவார். ஹலோ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறது உண்மைதான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது உண்மைதான், ஊழியம் செய்யறது உண்மைதான், ஆனாலும் பிரச்சனைகளுக்குள்ளே அமிழ்ந்து போறதுக்கு அல்ல. ஐயா, ஊழியக்காரனுக்கும் பிரச்சனைகள் உண்டுதான். ஐயா, விசுவாசிக்கும் பிரச்சனை உண்டுதான். உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை உண்டுதான். ஆனால் அந்த வித்தியாசம் என்னவென்றால், சிலர் பிரச்சனைகளுக்குள்ளே அமிழ்ந்து போகிறார்கள், ஆனால் சிலர் மாத்திரம் பிரச்சனைகளை மிதித்து நடக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்கள் தேவனை முழுமனதோடு விசுவாசிக்கிறார்கள். ஆமே சொல்லுங்க. அதுக்கு தான் இது முன்னொரு தடவை நான் அக்கறைக்கு போவான்னு சொல்லி இன்னொரு இயேசு கடல்ல பிரயாணம் செஞ்சதை நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். அப்ப நான் ஒரு காரியம் சொன்ன தெரியுமா, நமக்கு கொஞ்சம் எதிர் நீச்சல் போட தெரியும். மீன் வந்து கடல் அடிக்கிற பக்கம் போவாது, அது எப்பயும் எதிர்த்து தான் போகும். அதுக்கு அந்த வல்லம் இருக்கு. நாம் எல்லாம் மீன் குஞ்சு வருவாரு. சரியான ஆமே சொல்லு. பிரச்சனைகளை நாம் எதிர் நீச்சல் போடுறதுக்கு நமக்கு தெரியும். அந்த கிருபை ஆண்டவரை கேட்கணும். நாம அந்த பலத்தை ஆண்டவரத்தில் பெற்றுக் கொள்ளணும். தனித்து தேவனோடு உறவாடி தனித்து ஜெபித்து அவர் முகத்தை நாம் தேடும் போது தேவன் அந்த பலத்தின் கிருபை நமக்கு தர வல்லவர். ஐயா, உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அந்த பலத்தை உனக்கு தர முடியாது. ஐயா, உன் மனைவி உனக்கு தர முடியாது, உன் புருஷன் உன் பிள்ளைகள் உனக்கு தர, தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே நீ எதிர்நீச்சல் போடக்கூடிய பலத்தை உனக்கு தர வல்லவராக இருக்கிறாப்பா. எனக்கு அருமையானவர்களே, கடல் அலை நடந்து வீர் நடை போட்டுட்டு தான் வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருந்தவனுக்குள்ளே திடீரென்று ஒரு சலனம், திடீரென்று ஒரு சலனம். என்ன காற்று வாசி தேவம் அப்படி இதெல்லாம் இருக்குல்ல, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து பாருங்க, படிப்படியா போ. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அடுத்த கட்டம் என்ன? பயந்து அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? அமிழ்ந்து போற. பாருங்க எப்படி படிப்படியா போகுது பாருங்க. எப்படி ஒரு மனிதன் பிரச்சனைக்குள்ள அமிழ்ந்து போறான் பாருங்க. எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை அவவிசுவாசத்துக்குள்ள அமிழ்ந்து போறான் பாருங்க. கண்ணிகளுக்குள்ளே பிடிபடுகிற மான்களை போல, அல்லது வலையில சிக்குன்ற குருவியை போல, மழை இல்லாத மேகங்களைப் போல, தண்ணீர் இல்லாத மேகங்கள் போல. எனக்கு எத்தனை பேர், எனக்கு அருமானவர்கள், வேறு நடை போட்டால், விசுவாச நடை நடந்தால், ஆனால் திடீரென்று அவனுக்குள்ள ஒரு சலனம், காற்று பலமாக இருக்கிறதை பார்த்தான், பயந்தான், அடுத்த கட்டம் அமிழ்ந்து போனான். இன்னைக்கு சிலர் நம்மள அப்படித்தான் இல்லையா? நன்றாய் ஆரம்பித்தோம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன் என்று பாடி பாடியே நாமும் நடந்தோம். திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துட்டு, திடீரென்று ஒரு சலனம் வந்துடுது. இப்ப நாம பிரச்சனைகளை அதிகமாக யோசித்து 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 இப்ப நம்ம மனிதர் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை. சித்த என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? பிரச்சனை. பிரதர் என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? பிரச்சனை. ஐயா, உங்களுக்கு தெரியாது பாத்திர எங்க பிரச்சனை, எங்க வரியால போனாத்தான் உங்களுக்கு தெரியும். ஐயா, நான் போகாவிட்டாலும் நீ ஆராதிக்கிற ஆண்டவர், நீ இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கடந்து போயிட்டு வந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. போனான், நடந்தான், காற்று பலமா இருக்கதை கண்டு என்ன தெரியுமா இயேசு என்ன சொன்னாரு? இவன் இப்ப என்னது பார்த்து நடக்கான், வாண்டு சொன்னபடிய முகத்தை பார்த்து தானே நடந்தான். என்ன கவனி, இயேசு ஸ்டாண்டிங் ஆன் தி வேவ்ஸ், அலைகள் மேல நின்று கொண்டிருக்கிறார். இப்ப பேதுரு சொல்லியது, வா, இவ கடலைப்பட்டு இறங்கி நடக்கிறான். இப்ப என்னத்தை பார்த்து நடக்கிறான்? இயேசுவோட வாழ்ந்து சொன்னோட முகத்தை பார்த்து தான். ஏனென்றால் விசுவாசம் தொடக்கிறவர் யாரு? அவர். முடிக்கிறவர் யாரு? அவர். ஆக இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவு உண்டு. வேதம் நமக்கு 12 உண்டு. எப்படி சொல்றது? என்ன கவனி, இயேசுவோட முகத்தை பார்த்து நடந்து கொண்டிருந்தவன் தான். ஆக திடீரென்று அவனுக்குள்ள என்ன வந்ததோ தெரியல, அவன் தன் பார்வை திருப்ப ஆரம்பிச்சான். என்ன தெரியுமா? ஐயோ, காற்று வளமாடிக்குதே. ஏன் தெரியுமா? காற்றின் வேகத்துக்கு தக்கதாக கடல் கொந்தளிக்கு, காற்றடிக்குது. இப்ப இயேசுவை பார்த்த கண்கள் இப்ப என்னத்தை கவனிக்குது? காற்றை கவனிக்குது. அவனுக்குள்ள என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. நான் சொல்ல கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனையை பார்க்காமல் எப்பொழுதும் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர்களாகவே இருக்கணும். அப்போது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அவர் என்ன செய்வார், தீர்த்து வைக்க வல்லவராக இருக்கிற. பாருங்க, நாம பிரச்சனைகளையே பார்த்து பார்த்து மற்றோட எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பத்தியே கதைக்கிறது. பிரச்சனை அங்க, பிரச்சனை இங்க, பிரச்சனை அங்க. இலங்கையில இருந்து வரும் ஒரு கடிதம் இருக்கிற எல்லாத்தையும் வாடிக்கொண்டு போற நோவாட வெள்ளம் போல வரும். அது உண்மைதான், ஒத்துக்கொள்றேன், ஒத்துக்கொள்றேன். சமானத்தை நீ ஏன் இழக்கணும், தேவனால அள்ளப்பட்டிருக்கதை ஏன் இழக்கணும், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். பட் இப்படியான சூழ்நிலை தான் நாம் ஆண்டவர் நம்பணும். எல்லாம் நலமாக இருக்கும்போது, எல்லாம் நன்றாக இருக்கும்போது கர்த்தாவை நல்லவரன் கைதட்டி பார்த்தது எல்லாரால முடியுமே. ஆனால் பிரச்சனைகள் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், நெருக்கங்கள் மத்தியிலும், குழக்கங்கள் மத்தியிலும், குழப்பங்கள் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் எழும்பு நின்று கர்த்தாவே நீ நல்லவரப்பா, உன் கிருபை எனக்கு என்றும் உள்ளது, நீர் எனக்கு போதும், அனாதி தேவனே நீர் எனக்கு அடைக்கலம், நித்திய பிரியங்கள் எனக்கு ஆதாரம் என்று சொல்றேன். பாருங்க, அதுலதான் ஆண்டவர் அதிகமாக புரியப்படுவார். பாருங்க, ஆமே சொல்லுங்க. கருமானவர்களே, காற்று பலமா இருக்கிறதை கண்டான். ஏசுவை பார்த்த கண்கள் இப்ப காற்றுகளையும் கடலையும் பார்க்க ஆரம்பிக்குது. பயம் உள்ளே வருது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு நற்செய்தி, நீங்கள் இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்து கொண்டு இருக்கும் வரைக்குள்ளையும் வரைக்கும் பயம் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு இடமே இல்லைப்பா. ஏசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு இருக்கும் வரைக்கும் பயம் உங்களை வர்றதுக்கு இடமே இல்லை. இயேசுவை அவன் பார்த்து நடந்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அவனுக்குள்ள பயம் இல்லை. ஆனால் முகத்தை திருப்பினான், பார்வை திருப்பினான், தன் கவனத்தை திருப்பினான், தன் டிரெக்ஷனை மாற்றினான், தன் சிந்தனையை திருப்பினான், வந்தது பயம். பயம் வந்தவுடன் என்ன நடந்தது, அமிழ்ந்து போறான். நான் உங்க சொல்லும்போது இன்றைக்கும் எத்தனை விசுவாசி அமிழ்ந்த நிலையில் இருக்கிறேன். அனல் இல்லை, ஆவியில் அனல் இல்லை, ஆராதனைக்கு போறோம், ஆனா தேவனுக்கு என்று வாழ்கிற ஒரு வைராக்கியம் இல்லை. இயேசுவை நம்புறோம், ஆனா ஆண்டவருக்கு என்று முழுவதும் அர்ப்பணித்து வாழுகிற வாழ்வில் ஜெபிக்கிறோம், ஆனா தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்த தேவசித்தத்தை நிறைவேற்ற இன்னும் இஷ்டம் இல்லை. அமிழ்ந்து கொண்டிருக்கும், அமிழ்ந்து கொண்டிருக்கும். ஆனாலும் இந்த பேதர் அங்கேயும் ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா, உடனே கூப்பிட்டார், ஆண்டவரே ரட்சியும். ஹலோ, என்ன சொன்னா, ஆண்டவரே ரட்சியும். ஆனா இன்றைக்கு நம்மள சில விசுவாசிகளுக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிறது தெரிஞ்சாலும் கூட ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிடுறாங்க. இல்லை என்ன பரிதாபம், யோசிப்பார். சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு சிற்சில விசுவாசிகள் தாங்கள் பின்மார்க்கமாக போறதை பார்த்தோம், சோர்ந்து போறதை கண்டும், தேவனை விட்டு தூரமாய் போறதை பார்த்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நினைத்தும் ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கூப்பிடாமல் இருக்கிறது. பாருங்க என்னே பரிதாபம். ஆனா பேதர் அப்படி செய்யல, ஆண்டவரே என்னை ரட்சியும். என்ன சொல்றது, இயேசு உடனே அவன் கையை அடித்த போக்கிறார். 146 சங்கீதம் சொல்றது, கர்த்தர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுறார். உங்க ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை அமிழ்த்துறவர் அல்ல, நம்மை தூக்கி விடுறார். ஒருவேளை இன்றைக்கு உன் பிரச்சனை எதுவாக இருந்தார், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைக்குள்ளே அமிழ்த்துறவர் அல்ல. ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும், என்னை தூக்கிவிடும் என்று உண்மையா விசுவாசமா அவரை பார்த்து கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆனா நாம் கூப்பிட ஆயத்தமா, நம்முடைய இளமை உணர ஆயத்தமா, நாம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறதை ஏற்றுக்கொண்டதுக்கு ஆயத்தமா, அப்படியான சூழ்நிலை இருக்கிறதாம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை மன்னியும், என்னை ரட்சியும், என்னை தூக்கி விடும் என்று நாம் உண்மையாக சொல்லுமா இருந்தால் அந்த கரம், தேவ கரம் நம்மை தூக்கிவிட ஆயத்தமா இருக்குதுங்க. என்ன கவனிங்க, முடிக்கிற முடிக்கணும் சொல்லி இது முடிக்கிற பிளான் இல்லை இல்லையா, இதுதான் பிரசைங்க. இப்படித்தான் இவங்களை வச்சுகளுக்கு ஒண்ணு பண்ணது எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன செய்யறேன், என்ன கவனிங்க, அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, என்னதான் முக்கியமான பொய் சொல்ல, அதனால இதுவரை சொன்னதுலாம் முக்கியம் என்ன இல்லை, நீ கொஞ்சம் கவனி கொண்டு சொல்ற, என்ன கவனி. சோ தூக்கியாச்சு, பேதுருவ தண்ணி கேட்டு தூக்கியாது, ஆனா என்ன கடல் அமரல. அந்த 11 பேரும் அந்த படகு தான், அவர்களுக்குள்ள ஒரு மாற்றமே இல்லை. டேவிட் நெமச்சே சுத்தி போறவன் இவ்வளவு இதை சிரிச்சிருப்பீங்க, ஆண்டோட சோத்துரும் அப்படி இருக்கிற நல்லதான் சோத்துரும். என்ன கவனி, 11 பேரும் அப்படியே படகுல இருக்கான், இப்ப அடுத்த காரியம் என்ன தெரியுமா? தூக்கிவிட்ட பிற்பாடு தண்ணிக்குள்ள அமிழ்த்தி வச்சுக்கொண்டு ஆண்டவர் ஒண்ணு கதைக்கல. இதான் மனுஷன் டீல் பண்றதுக்கும் தேவன் டீல் பண்றதுக்கும் இருக்கு பெரிய வித்தியாசம் பாருங்க. பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா எப்படி நாம டீல் பண்றோம்னு பாரு, அதான் முக்கியம் பாரு. எனக்கு எல்லாரும் பிரச்சனை கதைக்கிறதுக்கு இலகுவா இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அங்கதான் இருக்கிற காரியம் பாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப அருமையான ஆண்டவர். சோத்திரம் என்ன கவனி, தூக்கி விட்டாச்சு. இப்ப ஆண்டவர் அடுத்த கட்டம் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகம்? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டார்? விசுவாசத்துக்கு நேர் இடை எதிரி என்ன தெரியுமா? சந்தேகம். விசுவாசத்திற்கு நேர் எதிரி சந்தேகம். எவனுடைய வாழ்க்கையில, எந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சந்தேகம் இருக்குதோ அங்கே விசுவாசம் குடிகொள்வதற்கு இடம் இல்லை. சந்தேகம் என்கிறது ஒரு அரக்கனை போல, அது விசுவாசம், விசுவாசத்தை கொல்லுகிற அரக்கன். எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே சந்தேகம் இருக்குதோ அவனுக்குள்ளே அவன் விசுவாசம் குடிகொள்ளும். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், ஏன் சந்தேகப்பட்டாய்? இவன் என்னத்தை சந்தேகப்பட்டான் என கவனி. இதைத்தான் அப்போ சொன்னதை முடிக்கிறதுக்கு வா. வா என்ற வார்த்தையின் அடிப்படையில தான், தேவ வார்த்தையில விசுவாசம் வைத்துத்தான் இவன் நடந்தான். ஆனா இப்ப இவனுக்குள்ள எந்த சந்தேகம் வந்தது? தேவ வார்த்தையில வான்னு சொன்ன வார்த்தையில ஏற்பட்ட சந்தேகம் இவன் அமிழ்ந்து போக பண்ணி. இல்லாட்டால் வாழ்ந்து சொன்னவர் நான் வாழ்ந்து போக மாட்டேன் நடந்திருக்கலாம் இல்லையா? நடந்தவன் தான், கொஞ்ச தூரம் நல்லா நடந்தான் தான். ஆனா சொன்ன வார்த்தைகளே அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. சொல்ல கேளுங்க, பிசாசு தேவ வார்த்தையை அடிப்படையாக வைத்தும் நமக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வர முடியும். ஹலோ, நான் சொல்றதுக்கு இதுவரை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நடக்க போறத நான் முன்னமே நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். எனக்கு கவனிங்க, பிசாசு தேவ வார்த்தைகளை ஆதாரமாக வைத்தும் சந்தேகத்தை நமக்குள்ள கொண்டு வரலாம். ஏன் தெரியுமா? தேவ வார்த்தையை விட்டு நம்மை புறம்பே பிரிப்பதற்கு. இது சொல்ல போனால், தேவ வார்த்தையை விட்டு நம்மை பிரித்தால் நம்மை தேவனை விட்டு பிரிகிறோம் என்றது அர்த்தம். ஹலோ, விளங்கினர் ஆமே சொன்னோம். பிசாசு தேவ வார்த்தையின் அடிப்படையிலும் நமக்குள்ளே சந்தேகத்தை கொண்டு வர முடியும். உதாரணமாக ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க, ஆதியாகமம் படி. ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றில இருந்து நாலு வரை வாசிப்போமா படி. ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றில இருந்து நாலு வரை.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டி ஜீவங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை.
இங்க ஒரு சம்பாஷணம் நடக்குது. யாருக்கு? யாருக்கும்? ஏவாளுக்கும் பிசாசுக்கும் இடையில ஒரு சம்பாஷணம். ஹலோ, ஏவாள் எங்க இருக்கா? ஏதென்ற தோட்டத்தில். பிசாசு எங்க இருக்குது? அங்கதான் இருக்கா. இப்ப சம்பாஷணம் யாருக்கு நடக்குது? பிசாசுக்கும் ஏவாளுக்கும் இடையில. இப்ப நான் உங்க கேக்குறேன், பிசாசுக்கு ஏவாளுக்கும் இடையில ஏன் இந்த சம்பாஷணம் தேவையில்லையே? ஹலோ, நீ இங்கதான் இருக்கிறீங்க. சரி, ராமேசன் ஆரோடு சம்பாதிக்கிறாள், பிசாசோடு. என்னுடைய கேள்வி, ஏன் ஏவாளுக்கு பிசாசோடு சம்பாஷணை? தேவையிலேயே தவித்திருந்தால் இந்த பெரிய சோதனை இருந்து அவள் தன்னை தப்பித்திருக்கலாம். பைபிள் சேஸ், ஆகாத சம்பாஷணைகள் உங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆகாத சம்பாஷணைகள், மனித வடிவிலே வரும் பிசாசுகளை கண்டுகொள்ள முடியாமல் சம்பாஷணைகளை தொடர்கிறார்கள். ஹலோ, யாருக்கோ தீக்கமா சொல்றேன், கவனி. மனித வடிவிலே வருகிற பிசாசுகளை சில தேவ பிள்ளைகளுக்கு இனம் கண்டுகொள்ள முடியாமல் சம்பாஷணை தொடர்கிறது. காதுகளுக்கு இன்பமாக இருக்குது. சில வேளை அவைக்கு நமக்குள்ளே இருக்கிற பாவ உணர்வுகளை தூண்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாவத்துல புரள வைக்கிறது. நாய் கக்கினது போல, கக்கினதை திரும்ப தின்றது போல, நம்மை நாம் விட்டு வந்த பாவங்களை திரும்ப தின்னுவதற்கு திரும்ப செய்வதற்கு பிசாசு பல மனித வடிவத்தில் வந்து ஏவாளை வஞ்சித்தது போல ஏன் உன்னையும் வஞ்சிக்க வேணும்? ஏக்கிரதை, பி கேர்ஃபுல், கவனமாயிரு, எச்சரிக்காயிரு. வீணான சம்பாஷணைகளை விட்டு விலகு. அது உனக்கு வேண்டியவராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம். எந்த நபர் என்பது முக்கியமல்ல, சம்பாஷணை என்பது எது எப்படி இருக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஹலோ, நபரை குறித்து நமக்கு முக்கியம் இல்ல, அந்த சபா சம்பாஷணை எப்படி இருக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏவாளுக்கு பிசாசோடு என்ன சம்பாஷணை? நிறுத்தி இருக்கலாம், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், கெட் அவுட் னு சொல்லிருக்கான். ஆனா அப்படி சொல்ல இல்ல, அவன் பேச இவனை கதைக்கிறான், இவை கதைக்கிறான். இந்த சொன்ன சில நீங்க என்ன கோவிக்கு இல்ல, நீங்க ரொம்ப கவனமா இருக்க. இந்த காரு எங்க போய் பிடிச்சிருக்கான் பாத்தீங்க? என்ன சொன்ன? நீங்க புசிக்க நாளிலே சாகுவே சாகு, தேவனாகிய கர்த்தர் சொன்னது உண்டோ? என்ன கவனிங்க, நான் எங்க நிக்கணும் தெரியுமா? வாயண்ட வார்த்தையில் இவனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஒன்று புதஞ்சு போக வந்திருக்கு, வச்சிருக்கு. நமக்கு விசுவாசம் எங்க வருகிறது? தேவ வசனத்தில். ஆனா பிசாஸ் என்ன செய்யப்போ, அந்த தேவ வசனத்தை அடிப்படையாக வச்சு ஏவாளுக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வந்திருக்க. இப்படி தேவனாய கர்த்தர் சொன்னது உண்டோ? நோ 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 நோ, அப்படி ஒன்று நடவாது. நான் சொன்னது நம்பு இஸ்திரியே, ஏவாளே நம்பு. நீ இதை புசிக்கு நாளில சாகவே சாக மாட்டாய், மாறாக உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவரை போல இருப்பாய் பாரு. ஒரு அறியல் பாரு. இப்ப ஏவாள் ஆண்டவர் சொன்னதை நம்ப இல்ல, யார் சொன்னது நம்பா? பிசாஸ் சொன்னது நம்ப. தந்திரமா வந்த விசுவாசி தேவ வசனத்துல சந்தேகத்தை ஆண்டவர் என்ன சொன்னாரு? புசிக்கு நாளிலே சாகவே சாவா. ஆனா பிசாசு இப்படி தேவனாய் கத்து சொன்னது உண்டோ? நீ சாக மாட்டேன், நான் சொல்றது நம்ப. சில பேர் வந்து நல்லா கதைப்பாங்க, நம்மள ரொம்ப அன்பா இருக்கிறது போல கதைப்பாங்க. ஆனா பின்னுக்கு குழி இருக்கு என்பது விழுந்தாபுரம் சில கண்டுவாங்க. காலம் வந்த பிற்பாடு வாழ்க்கை, காலம் கலந்த பிற்பாடு வர்ற ஞானம் வாழ்க்கைக்கு உதவாதே பாரு. ஹலோ, அதான் முதலே சொல்றேன். தேவ வசனத்தின் அடிப்படையிலேயே பிசாசு சந்தேகங்களை கொண்டு வர முடியும். என்ன கவனிங்க, என்ன தயவுசெய்து கவனிங்க பிளீஸ், கொஞ்சம் இதை முடிச்சிடும். தேவ வார்த்தையில நமக்கு கேள்வி வரலாம், இட்ஸ் நாட் ப்ராப்ளம், கேள்வி நல்லது, ஆனால் சந்தேகம் கூட. தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் சந்தேகப்பட வைக்கிறது பிசாசுடைய வேலை. நீ அதற்கு இரையாகாது. ஹலோ, தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் சந்தேகப்பட வைக்கிறது பிசாசுடைய வேலை. ஏவாள் அப்படி செஞ்சிருக்கான். ஆனா நீயும் நானும் தேவனுடைய வசனத்தையும் வாக்கு தத்தையும் எப்பொழுது 100% நம்புறவளாக இருக்கணும். அல்லவா, அப்பொழுது நான் பிசாசை எதிர்க்க முடியும், ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தையை வச்சுதான் பிசாசை மேற்கொண்டிருக்க. பிசாசு அல்லேலூயா சொன்ன. சோ தேவ வார்த்தையிலே பிசாசு நம்ம கொண்டு வர சந்தேகங்களை குறித்து சிஸ்டர் பிரதர் டாக்டர் யாராவது வழியில போன்ற பிற்பாடு யோ இந்த கட்டிக்கப்படாத துன்மார்க்கத்தை சொல்லுவாங்க, இந்த பைபிள்ல சொல்ற இந்த பரலோகம் இந்த பாதாளம் சும்மா போய்யா, இது என்ன கதை, பாவமா? வாட் இஸ் தட் பாவம்? எழுதுற ஏமா, உனக்கு என்ன புத்தி இல்லையா? இப்படி செய்யும் அடுத்தவன் மனைவி அம்மோட அமல் அடிச்சுட்டு போவாங்க, நீ செய்யறது பாவம். யோ வாட் ஐ டாக்கிங், ஐ யூ ஸ்டூபிட். அவளை பலாத்காரம் நான் கொண்டு போறேன், அவ விருப்பத்தோடு நான் கூட்டிட்டு போறேன். தேவ பக்தியற்ற உலகத்துல வாழ்கிற கடைசி நாள் வாழ், பாவத்தை செய்தாலும் பாதக தன்மை உணராம பாவத்துல வீறு பேசுறவர்கள் வீம்பு பேசுற உலகம் இது. நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டு ஓடி உன்னை காத்துக்கோ, சுத்தமாக ஒரு தினம் ஆமையும் சொல்ல மாட்டீங்க. தேவ வசனத்தின் அடிப்படையில் வார சந்தேகங்களை குறித்து டாக்டர் கார். அடுத்தவன் வெளியில் இருக்கிறவன் தேவ வார்த்தைகளை பாட்டி கதை போல சொல்லுவான், சிரிப்பான், நகைப்பான். படு, நீயோ டாக்டர் கார் கவனமாய், நீ தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவி உனக்குள்ள சரியில் ஆமை சொன்ன. தேவ வார்த்தையில நாம் சந்தேக கூடாது. இன்னொரு காரியம் என்ன கவனிங்க, இப்ப நாம் எங்க நிக்க தெரியுமா? சந்தேகப்பட்டார். சந்தேகம் என்பது பொல்லாத சரக்கு. என்ன கவனி, ஒன்று நாம் தேவ வார்த்தையில வாக்கு தத்தங்களை சந்தேகப்படக்கூடாது, அதுக்கு ஏவாள உதாரணம். இன்னும் ஒன்று, இயேசு கிறிஸ்துவ மேல இயேசு கிறிஸ்துவோட தெய்வீகத்திலையும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த ரெண்டு முக்கிய காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டிலையும் நம்முடைய கால்கள் வலுவாதபடி நாம் காத்துக்கொள்ளணும். நான் சொன்ன நல்லா கவனிச்சுக்கணும். இதைத்தான் பிசாசு, இன்றைக்கு பிசாசு இயேசுடைய தெய்வீக தன்மையை மறுதளிக்க வைக்கிறதுக்கு மனிதர்களை பல விதத்திலும் வேதத்தையே ஆதாரமாக காட்டி, இயேசு மனுஷன்தான், இயேசு ஒரு தீக்க தரிசி ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். ஆனா இயேசு தேவன் என்றும் தேவனுடைய குமார் என்றும் வரும்போது மாத்திரம் தன் சுய ரூபத்தை பிசாசு காட்டுறான். ஹலோ, ஏன் தெரியுமா? தன் தலையை நசுக்கினவரை மனிதர்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு பிசாசுக்கு விருப்பம் இல்லைப்பாரு. அதனால் அந்த சாட்சி இந்த சாட்சி என்ற வடிவத்தில் வந்து மட்டைகளையும் பட்டிகளையும் பிடித்துக் கொண்டு ஸ்டட்வெளி எல்லாம் நிற்கிறார். பட் நாமோ வி ஆர் த விட்னஸ் ஆஃப் கிறிஸ்ட். எனக்கு சாட்சியலா இருப்பீர்கள் இயேசு சொன்னார். அல்பா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. There's no appeal to the word of God. அவன பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கேன். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, I don't care about anything. பட் எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நான் அறிவேன். உலகம் என் விசுவாசத்தை கொள்ளை கொண்டதுக்கு நான் இரையாக வேண்டுமா? நோ. முதலாவது தேவனுடைய வார்த்தையிலும் வாக்கு தத்துவங்களிலும் நமக்கு சந்தேகத்தை பிசாசு கொண்டதபடி சிஸ்டர் பிரதர் பார்த்துக்கோ. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்றும் அவருடைய தெய்வீகத்தையும் சந்தேகிக்கிற அளவுக்கு பிசாசு நமக்குள்ளே கிரியை செய்வார். இதற்கும் ஒரு ஆதாரத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, மத்தேயு 11 அதிகாரம், சீக்கிரத்துக்கு வா. இது ஒரு ஆச்சரியமான ஒரு சப்ஜெக்ட். மத்தேயு 11 அதிகாரம் படி 2-3. மத்தேயு 11:2-3 படி.
அத்தருணத்தில் காவலில்
எல்லாரும் கவனமா பாருங்க.
அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் இரண்டு பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா,
வருகிறவர் நீதானா,
அல்லது வேறொருவர்,
அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்துல கேட்கும்படி என்ன செய்தான்? அனுப்புன. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, யார் இந்த காரியத்தை செய்து தெரியுமா? யோவான் ஸ்நானன், ஜான் தி பேப்டிஸ்ட், தி கிரேட்டஸ்ட் ப்ரொஃபெட். இது படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஸ்திரிகளில் பிறந்தவர்களில் அவனை போல ஒருதனும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை சாட்சி பெற்ற மாமனிதன் யோவான்ஸ்நானன். அவருடைய பிறப்பு வித்தியாசம், அவருடைய உடுப்பு வித்தியாசம், அவருடைய சாப்பாடு வித்தியாசம், அவருடைய ஊழியம் வித்தியாசம், அவருடைய பிரசங்கம் வித்தியாசம். அது இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவ மனுஷனுக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவோட தெய்வீகத்தில் ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல. சிஸ்டர் பிரதர், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங்? இயேசு கிறிஸ்துவோட வருகையை அறிவிப்பதற்கு என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டு தீர்க்கதரிசனமாக பிறந்த இந்த யோவான் ஸ்நானகனுக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவோட தெய்வீகத்தில் ஒரு கட்டத்தில் சந்தேகம் வந்திருக்கிறதே பாருங்க. அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல என்று கூவி அழைத்த யோவான்ஸ்நானன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குடி என்று மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டி கொடுத்த அதே யோவான்ஸ்நானனுக்குள்ள இப்போ ஒரு சலனம். ஏ, ஒரு காலத்தில் நல்லா இருந்தார்கள், ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார்கள், விசுவாசத்தில் வியத்தகு செயல்களை செய்தார்கள், வல்லமையாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திடீரென சலனம் ஏற்பட்டது ஏன்? அதுபடிய உன்னோட முடிவு குறித்து என்ன? ஆரம்பித்தோம். வர வேண்டியவர் நீதான, அல்லது இன்னொருவர் வர காத்திருக்கா? ஏசு கிறிஸ்துடைய தெய்வீகத்துல யோவான்ஸ்நானனுக்கும் ஒரு கட்டத்துல சந்தேகம் இல்லை. ஆவிதான சொன்னார், போய் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா, இதுல ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் இயேசு யோவான் கடிந்து கொள்ளல. நோ 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 நோ, அடுத்த பக்கம் யோவான் கடிந்து கொள்ளல. ஆனா என்ன சொன்னார், நீங்க காண்டத போய் உங்களுக்கு சொல்லப்பா. கூட்டங்கள் பார்க்கிறார்கள், செவிடங்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மறுத்தவர்கள் உயிரோடு கருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். போய் சொல்லுங்க, நீங்க காண்டதை போய் சொல்லுங்க. அவங்களை அனுப்பிட்டு இயேசு யோவானை குறித்து கமெண்ட்ஸ் கொடுக்கிறார். அவனை குறித்து சொல்றாரு, ஆண்டவர் இயேசு இப்படி சொன்ன யோவானை குறித்தும் ஆண்டவர் சொன்ன சாட்சி என்னை நெய்சி நிற்க வை. யாரை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? வெளிய வஸ்திரம் தைத்தவரையோ அல்ல, அவரை பார்க்க மேலான அவனை போல ஒருவரும் இல்லை. யோவான் சாந்தனை குறித்து மலையளவு உயர்த்தி ஆண்டவர் இயேசு அவங்கள பேசிக் கொண்டிருக்கிறதை வாசித்து பார். அவ விசுவாசத்தை ஆண்டவர் வெறுத்தாலும் நம்மை தள்ளிவிடுறவர் அல்லவே. அப்படின்னா நீ நானும் எங்க நிக்கணும்? அவ விசுவாசத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், கூடாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை தள்ளிவிடுதல் அது ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் அவ்வளவு பெரிதன்னு சொல். ஆகவே எனக்கு அறிமானங்களே, தேவனுடைய வார்த்தையில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்திலும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. எனக்கு நேரம் போது மார்க்கு சுவிசேஷத்தில் ஏன் சொல்றாரு, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி எவ்வளவு சந்தேகப்படாமல் சொன்னால் நீங்கள் சொன்னபடி ஆகும். அது கீழே சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள். அப்படியானால் ஜெபிக்கிற நாம் சந்தேகப்படாமல் ஜெபிக்கணும். இது சொல்லட்டுமா? யோவான் ஐ மீன் ஜாக்கோபு, நேர் வீட்டை போய் வாசித்து பாருங்க. ஜாக்கோபு முதலாம் அதிகாரம் 1-4 வரைக்கும், யாக்கோபு முதலாம் அதிகாரம் 4-8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்து பாருங்க. வீட்டை போய் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறானா? என்ன கவனிங்க, கடலில் அலை எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன கவனிங்க, வடக்கு பக்கம் அடிச்சால் காத்து இந்த பொருக்கு போகும், தெற்கு பக்கம் காத்து அடிச்சா அலை அந்த பொருக்கு போகும். 4 காத்து இருக்குது, பைபிள் சொல்லுது. ஹலோ, 4 காத்து இருக்குன்னு பைபிள் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆண்டவர் தோத்திரம். ஹலோ, கவனி, எந்த பக்கம் காத்து அடிக்குதோ அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் அலை. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் வசனம் சொல்லுது, காற்றால் அடிபடுகிற கடல் அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது சொல்லப்படுறது. கீழே வாக்கி பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷன் தேவனத்தில் எதையாவது பெற்றுக் கொள்வான் என்று நினையாதிருப்பானா? இவங்கள் ஒருவர் ஞானத்தில் குறைவான இருந்தால், குறைவுள்ளவர் இருந்தால் அவர் சகலருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற சோதிகள் புதாரத்திலே கேட்டு, ஆனாலும் அவன் எவ்வளவும் சந்தேகப்படாமல் கேட்கணும் என்று பைபிள் சொல்லு. இந்த சந்தேகம் நம்முடைய ஜெபத்தை தடை செய்யும், ஆசீர்வாதங்களை தடை செய்யும். அது மட்டுமா, என்ன கவனிங்க. ஹலோ, நான் முடிக்கிறேன், சீக்கிரம் என்ன கவனி. இந்த சந்தேகம் இருக்குதே, இந்த சந்தேகம் தேவனோடு இருக்கிற உறவை உடைக்கிறது மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களை தடை செய்யறது மட்டுமல்ல, இந்த சந்தேகம் செய்கிற காரியம் பயங்கரம். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த சந்தேகம் என்ற பிசாசினார் எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சு போச்சு தெரியுமா? ஹலோ, இன்னைக்கு இந்த சந்தேகத்தினால் எத்தனை நல்ல உறவுகள் உடைந்து போய் தெரியும், இந்த சந்தேகத்தினால் எத்தனை நல்ல அக்கியங்கள் உடைந்து போய் தெரியும். கணவன் மனைவியில சந்தேகம், மனைவிக்கு கணவன் சந்தேகம், மனைவி எந்த ஆம்பளோட கதைச்சாலும் ஐயா ஏதோ சலனமா இருக்கு, என்ன கதைக்கிறாளோ, என்ன கதைக்கிறாளோ, எப்படி பார்க்கிறாளோ, என்ன கதைக்கிறாளோ, என்ன கதைக்கிறாளோ. சில மனைவிமா இருக்கு, புருஷன்மாய போய் யாரோட பிரைசலோடு சிரிச்சாலே போதும். நீங்க யோசிச்சிட கூடாது, யாரோ வந்து சொல்லி தந்துட்டாங்களான்னு சொல்லிடுறேன். அப்ப நினைச்ச நான் யாராவது புருஷன்மா யாராவது சிஸ்டர் கொஞ்சம் சிரிச்சு காத்துட்டா போதும், ஐயோ புருஷன் ஏன் சிரிச்சாரு, வீட்டை போய் அறிவிப்பான் இங்க வா. கொஞ்சம் கிட்ட போய் சந்தேகம் நல்லா வரைக்கும் சந்தோஷமா வந்திருப்பாங்க, நாம சேர்த்துக்கு போறோம். ஆனா போய்களை தள்ளி தள்ளி ரெண்டடி தள்ளி நில்லு, யாரு புரிசன் மனைவி, ஏன் சந்தேகம், ஏயா, நான் உனக்கு கேட்கிறேன், சேர்ச்சில் ரஜிக்கப்பட்ட பிற்பாடு உன் புருஷன் மேலே ஒரு சவரியை பார்த்து பேச வச்சுட்டு எப்படி சிவமான்னு கேட்கறதுல என்ன தப்பு? உங்க மனைவி சேர்த்து இருக்கிற பிரதர் பார்த்து சிஸ்டர் பிரதர் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கீங்களான்னு எங்க ஒரு சிரிச்ச என்ன தப்பா கெட்டா போயிருவேன். ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது எந்த வாய்ப்பை பற்றி மாத்திரம் சொல்லிவிடாதீங்க. ஹலோ, சந்தேகம். நான் கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோரி, இரட்சிக்கப்பட்ட ஒரு சகோரி சொன்ன ஒரு வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? அவர் கட்டத்தில் எனக்கு சொன்னார், சந்தேகம் வந்துட்டான் சந்தோஷம் போயிடும். நல்லா சந்தோஷமா இருக்கிற குடும்பங்கள்ல சந்தேகம் என்கின்ற காற்று அடித்து சிந்தா பண்ணமாட்டி என கவனி. நான் முடிக்கிறேன் என கவனி. சந்தேகப்படக்கூடாது. ஆனால் சந்தேகப்படுற அளவுக்கு நீ நடக்கவும் கூடாது. ஏன் உன் வாய்ப்பு அதிகமாக அப்படி சந்தேகப்படுற? அதை நீ கொஞ்சம் சிந்தி. ஹலோ, இவங்க புருஷன் உங்களை ஏன் அதிகமாக சந்தேகப்படுற? அது உனக்கு தெரியும். கீப் அ டிஸ்டன்ஸ், அது நல்லது. நம்ம பாதுகாத்து வர்றது நடந்த விவரீதங்களே நான் விவரிப்பேன் நேரம் போதாது. கீப் அ டிஸ்டன்ஸ், தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்துக் கொள். ஆகாத சம்பாஷணைகள் நமக்கு அலங்கோலமான விட்டுவிடு. சுத்த இல்லத்தோடு அப்படியான மனப்பான்மை உனக்கு இல்லையா? கொஞ்சம் தவிர்த்துக்கோ. நீ விழுந்தேன் மற்றவர்களையும் விளப்பினார். ஹலோ, ஹலோ. சந்தேகம் கொல்லாத ஒரு ஆவி, கொல்லாத ஒரு கால். கணவன் மனைவியை நம்பன். 31 அதிகாரம், ஒரு நாளைக்கு அதை சொல்லுவேன். பல காரியங்கள் 31 அதிகாரம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும். நல்ல மனைவி கத்தர் அருளும். எனக்கு இன்னும் தெரியல, நல்ல புருஷன் கத்தர் அருளும் ஈவன் சொல்லி பைபிள்ல சொல்லவே இல்லைங்க. எனக்கு ஏன்னு தெரியல, நான் இப்ப யோசிச்சுப்பா எங்கேயாவது அப்படி பார்த்திருந்தா எனக்கு வந்து சொல்லுங்க தோத்திரம். ஆனா நல்ல மனைவி கத்தர் அருளும் ஈவன் சொல்லி இருக்கு. ரகசியத்தை வேணும்னா தனியா வந்து கேளுங்க, நான் சொல்றேன். பப்ளிக்கா சொல்ல விரும்ப. ஹலோ, சந்தேகப்படக்கூடாது. அது உன்னை கொல்லும், அதன் குடும்ப சமாதானத்தை திருடும். பாவம் செய்ய விரும்ப உங்களை பார்த்து பார்த்து பார்க்கத்தக்கதா பாவம் செய்ய போறான். சந்தேகப்படக்கூடாது. ஆனால் சந்தேகப்படுற அளவுக்கு நடக்காது. ஏன் உடைய மனைவி உன்னை புண்ணை குறித்து ஏன் சந்தேகப்படணும்? குறிப்பிட்ட நபரோடு அதிகம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. தவிர்த்து சோதனை. சோதனை தருகிற காரியங்கள், சோதனைக்கு உள்ளாக்குற நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகிறதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ, ஏன் நீ உன்னை இழக்கணும்? சரியான ஒரு ஆமை சொன்ன. எனக்கு அருமானவளே, பேதுரு கடல் மேல நடந்தார், இயேசு நடந்தார், பேதுரும் நடந்தார். நமக்கும் அப்படியான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வரும். இந்த சந்தேகத்தை தள்ளிவிடும். தேவ வார்த்தையிலும் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவிலும் பிசாசு கொண்டு வர சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காம ஜாக்கிரதையாக நிற்போம். கர்த்தர் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாரா? எல்லாரும் எழுந்து நிற்போம்.